நமஸ்காரம். புராணங்களும் இதிகாசங்களும் வேதத்தின் பொருளுக்கு வலுவூட்டுவதற்காக வந்தவை. அதிலே பாகவத புராணம் 12 ஸ்கந்தங்களோடும் சுமார் 18,000 ஸ்லோகங்களோடும் பொலிவு பெற்று விளங்குகிறது. அதில் 10வது ஸ்கந்தம் முழுமையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிறப்பு முதல் வளர்ப்பு, அவர் செய்த லீலைகள் அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன. பாகவத புராணத்தில் கலியுகத்தில் கண்ணனே தன் திருமேனியோடு எழுந்தருளி இருக்கிறார். அவரை பார்க்க விருப்பப்படுபவர்கள் இந்த புராணத்தின் மூலமே பார்த்துக் கொள்ள வேணும் என்று சொல்லப்படுகிறது. பாகவத புராணத்தின் பெருமை என்ன, அதனுடைய சிறப்பு என்னங்கிறது பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எப்போதும் பாகவத புராணத்தை 7 நாட்கள் என்னும் முறையில் வாசிப்பது வழக்கம். சப்தாகம்னு சொல்லுவார்கள். அகஸ் என்பது ஒரு நாளை குறிக்கும். சப்தன 7, சப்தாகம் என்றால் 7 நாட்கள் என்னும் ஒரு மரபு. இதில் முதல் ஸ்கந்தமே தொடங்குவதற்கு முன்பாக பத்ம புராணத்தில் சொல்லப்பட்ட பாகவத மகாத்மியம் எப்போதும் படிக்கப்படுகிறது. உபன்யாசம் ஆரம்பிக்கச்சே கூட பக்தியினுடைய முன்கதை, நாரதர் சொன்ன பாகவத வைபவம், ஆத்மதேவருடைய சரித்திரம், இதெல்லாம் சொல்லி முடித்துத்தான் முதல் ஸ்கந்தமே தொடங்குவது மரபு. அப்படின்னா பாகவத புராணத்தில் பத்ம புராணம் இருக்கிறதா? ஏன் இது பத்ம புராணமும் பாகவதமும் சேர்ந்ததா என்றெல்லாம் தோணலாம். ஒவ்வொரு புராணத்தின் செய்தி மற்றொரு புராணத்திலும் காணப்படுகிறது. அப்படின்னால் இந்த புராணத்துக்கு அப்புறம் அந்த புராணம் இயற்றப்பட்டதா? முதல்ல பாகவதம் பிறந்து அப்புறம் பத்ம புராணம் பிறந்திருக்கு, அதனாலதான் பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு என்று நினைக்கலாம். அதே மாதிரி இப்ப ராமாயணம் திரேதாயுகத்தில் பிறந்தது, ராமாயணத்தை பத்தின மேற்கோள் பாகவதத்தில் உள்ளது, மேலும் துவாபர யுகத்தின் கதை கண்ணன் பலராமர்களுடையது. எப்ப அந்த கதை வரைக்கும் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அது துவாபர யுகத்து நூல், பிற்பட்ட நூல். ராமாயணம் முற்பட்ட நூல். இதே போல இந்த நூல்களுக்குள் ஒன்னு முன்னால் பிறந்தது, ஒன்னு பின்னால் பிறந்ததுன்னு இருக்குமா? அதனாலதான் மேற்கோள் வருகிறதா என்று தோணும். பின்னால் பின்னால் இருந்த யுகத்தில் தான் அதன் கதைகள் சொல்லப்பட்டுள்ளது, அது இந்த புராணத்தில் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அதை விட இதெல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணிய, ஆதியாய் முதல்ல தோற்றுவித்த பிரம்மாவோ, அல்லது இதை நன்கு விளக்கிய வேதவியாசரோ, இவர்களெல்லாம் முக்காலத்திலும் நடக்க போபவை எவை என்று தெரிந்தவர்கள். அதனால ஒரு காலத்துக்கு அப்புறம் அதை தெரிந்து கொண்டுதான் அடுத்த புத்தகம் பிறக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை. இப்ப ராமாயணத்தில் லவக்குசர்கள் ராமன் முன்னே பாடுகிறார்கள். ராமன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது ராமன் என்னைக்கு இந்த உடலைத்து இந்த உலகை துறந்து வைகுந்தத்தை நோக்கி போவார் என்றும் ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. ராமனே ஆச்சரியப்பட்டார், நானே உட்கார்ந்து கேட்டு இருக்கேனேன்னு. எங்க ரிஷி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர், முக்காலம் உணர்ந்தவர், அதனாலதான் அவர் எல்லாம் அறிந்து இதில் எழுதியிருக்கிறார் என்று லவகுசர்கள் பாடுறார்கள். இதுல ஒன்னு தெரிஞ்சுக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு இதுல ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு, மேற்கோள் இருக்குங்கிறதுக்காக பின்னால் தான் பிறந்தது என்று முடிவுக்கு வர முடியாது. எல்லாம் சைமல்டேனியஸா ஏக காலத்திலேயே பிறந்திருக்கும். ஆனாலும் அதுல மேற்கோள் வருகிறது என்னால் அது பிரச்சாரம் பண்ணிய ரிஷிக்கு அது தெரிகிறது, அவர் முக்காலம் உணர்ந்தவர், அதனால் அது வர்றது. அதனால பல புராணங்களின் கலவைதான் ஒரு புராணம் என்று வச்சுக்க வேண்டாம். பாகவதத்தின் பெருமை பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனாலே பிற்பட்டது முற்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். பாடிய பிரம்மாவோ பிரச்சாரம் பண்ணிய வேதவியாசரோ எல்லா காலமும் உணர்ந்தவர்கள், அது கொண்டுதான் அவர்கள் இதெல்லாத்தையும் எழுதியிருக்கார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.